SBS தமிழ்.
வணக்கம் டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களே.
வணக்கம் செல்வி.
இன்று நாம் கிரெடிட் ரிப்போர்ட்டிங் பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா?
கடன் அறிக்கை
கிரெடிட் ரிப்போர்ட்டிங், அதை பற்றி முதலில் சுருக்கமாக சொல்லுங்களேன். அதாவது பலருக்கு இந்த கிரெடிட் ரிப்போர்ட் என்றால் என்ன என்பது கூடுதலான விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. யார் அதை வைத்திருப்பார்கள், நம்மை பற்றி யார் அவர்களிடம் இதை சொல்லுவார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
சரி, முதல்ல கடன் அறிக்கைனா என்னன்னு பார்ப்போம். கடன் அறிக்கை என்று சொல்லும்போது ஒருவருடைய கடன் வரலாறு, அதாவது அவர் எங்கெங்கு கடன் வாங்கியிருக்கிறார், தவிர எங்கெங்க காசு கட்டாமல் விட்டுருக்காரு, பில்லுகள் கட்டாமல், அல்லது கவுன்சில் பில்லோ அல்லது தண்ணிக்கோ அல்லது மின்சாரத்துக்கோ கட்ட வேண்டிய காசுகளை கட்டாமல் விட்டுருக்கிறார். இந்த மாதிரி அவர் எங்கெல்லாம் கடன் படுகிறாரோ அதை பற்றி ஒரு வரலாறு ஒன்று தயாரிக்கப்படும். அது வந்து ஒரு 4 அமைப்புகளுக்கு அதற்கான தனித்துவமான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையின் கீழ் ஒருவர் தன்னுடைய பெயர், அவருடைய முகவரி, அவருடைய வேலை பார்க்கும் இடத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள், தவிர அவருக்கு இந்த சோஷியல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரல் லிங்க், அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவு எண், இவை எல்லாமே அதில் இருக்கும். அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் என்று வாகன ஓட்டு உரிமத்துக்குள்ள எண் எல்லாமே இருக்கும். அவர் கடன் வாங்கும்போது இவையெல்லாம் கொடுத்து தான் வாங்குவார். அந்த 100 points ஐடி என்று சொல்வார்கள் இல்லையா, அப்போது அவர் எங்கெல்லாம் கடன் வாங்குறாருன்றது பதிவாகும். அதை பதிவாகும் போது ஒரு 4 அமைப்புகள் வந்து இதற்காக அரசாங்க அனுமதி பெற்று இயங்குகிறது. ஈக்யூஃபெக்ஸ் என்ற ஒரு நிறுவனம், இலியான் என்ற நிறுவனம், டாஸ்மேனியன் கலெக்ஷன் சர்வீஸ் என்ற நிறுவனம், எக்ஸ்பெரியான் என்ற நிறுவனம், இந்த 4 வந்து இந்த கடன் அறிக்கைகளை வைத்திருப்பார்கள். இந்த கடன் அறிக்கைகள் உங்களுக்கு இருக்கிறதா என்று தெரிய வேண்டும் என்றால் அவர்களில் ஏதாவது ஒன்றுக்கு இங்கே எழுதுனீங்க என்று சொன்னால் அவர்கள் அந்த அறிக்கையை ஒரு 10 நாட்களுக்குள் அனுப்பி வைப்பார்கள். 10 வருடத்துக்குரிய அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டிங் என்று சொல்லக்கூடிய கடன் அறிக்கை அதில் இருக்கும். யார் அவங்களுக்கு அந்த கடன் தகவல்களை சொல்லுவார்கள் என்றால், நீங்கள் காசு கட்டாமல் விட்டவர்கள் சொல்லுவார்கள், வாடகை கட்டாமல் விட்டால் சொல்லுவார்கள், கடன் வாங்கும் போது சொல்லுவார்கள், தவிர கடனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போதும் கூட ஒவ்வொரு முறையும் அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் என்று சொல்லப்படும். அதனால்தான் அடிக்கடி கடன் அட்டைக்கோ அல்லது சின்ன கடன்களுக்கோ நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய இந்த கடன் வாங்கும் தகுதி குறைந்து கொண்டே வரும்.
பொருளாதார ரீதியாக நீங்கள் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறீர்கள் என்ற ரீதியில் அது பிரதிபலிக்கும் இல்லையா? சரி, இந்த கிரெடிட் ரேட்டிங் என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் என்ன என்று சொல்லுங்களேன்.
கிரெடிட் ரேட்டிங் என்று சொல்லும் போது அதை கிரெடிட் ஸ்கோர் என்றும் சொல்லுவார்கள். அது வந்து கடன் வந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கடன் வரலாற்றின் படி உங்களுக்கு வந்து புள்ளிகள் வழங்கப்படும். நல்ல கடன் வாங்கக்கூடிய தகுதியில் நீங்கள் இருக்கின்றீர்கள், அல்லது ஒரு அளவுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்கலாம், அல்லது கொஞ்சம் சிலவற்றை வந்து தவிர்த்தால் கடன் கிட்டலாம். இப்போ 2 கிரெடிட் கார்டு வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை முடித்தால் உங்களுக்கு கடன் கொடுக்கலாம். வீட்டு வாங்குறதுக்கு எக்ஸலண்ட் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கடன் வாங்க தகுதி இருக்கவர்களுக்கு 833 to 1200 புள்ளிகள் வரைக்கும் இருப்பவர்கள் அந்த வரைவிலக்கணத்துக்குள் அடங்குவார்கள். பிலோ எவரேஜ் என்று சொல்லக்கூடிய 0 to 509 புள்ளிகள் இருந்தால் அவர்களுக்கு கடன் வழங்கவே படமாட்டாது. இது வந்து கிரெடிட் ஸ்கோர் என்று சொல்லுவார்கள். இந்த கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் சரியாக வைத்து கொள்ளாத பட்சத்தில் எங்கு போய் கடன் கேட்டாலும் உங்களுக்கு கடன் கிடைக்காது.
இப்பொழுது நான் கடனை வாங்க போவது இல்லை என்று நான் நினைத்தால், அப்படியான ஒரு வாழ்வியல் முறையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த கிரெடிட் ரேட்டிங், இந்த கிரெடிட் ஸ்கோர் இதுகளை பற்றி நான் கவலைப்பட வேண்டுமா?
ஆமாம், ஏனென்றால் உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணப்பட்டிருக்காது. அதாவது உங்களுக்கு கடன் வாங்கும் தகுதி இருப்பதை எப்படி நிர்ணயிப்பார்கள் என்றால், உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் எங்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது, நீங்கள் எவ்வளவு வாங்கியிருக்கிறீர்கள், எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள், உங்கள் சம்பளம், இதெல்லாம் வைத்து தான். நீங்கள் கடனே வாங்காத பட்சத்தில் அந்த கிரெடிட் ஹிஸ்டரி உருவாகி இருக்காது, கடன் வரலாறு. அப்போ தான் அந்த வங்கியில் இருப்பவர்களோ அல்லது கடன் வாங்குபவர்களோ சொல்ல, ஒரு சின்ன கிரெடிட் கார்டு, ஒரு $1000 $500 ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி எடுங்க, அப்போ அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி உருவாகும், அதை ஒழுங்காக வச்சுக்கொடுங்க, அப்போ நீங்கள் அடுத்து வீடு வாங்கும்போது உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்வார்கள்.
சரி, இப்பொழுது இந்த வருடம் இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டிங்கில் சில மாற்றங்கள், சட்ட ரீதியான மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது, குறிப்பாக காம்ப்ரிஹென்சிவ் கிரெடிட் ரிப்போர்ட்டிங். அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது 2017-14 இது அறிமுகப்படுத்தப்பட்டது, ஆனால் அதை சரிவர நிகழ்த்தாதபடியால் இப்போது மிக கெடுபடியாக 2018 அது கட்டாயம் அது கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டது. அதன்படி கடன் தொடர்பான அறிக்கை வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று எதிர்மறையான கடன் பற்றிய அறிக்கை, மற்றது பாசிட்டிவ் கிரெடிட் என்று சொல்லக்கூடிய நேர்மறையான கடன் பற்றிய அறிக்கை. புதிய சட்டத்தின் கீழ் நேர்மறையான கடன் பற்றிய அறிக்கை ஒன்று, அதாவது ஜூலை 1st அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி விரிவான ஒரு கடன் அறிக்கை, கம்ப்ரஹென்சிவ் பாசிட்டிவ் கிரெடிட் ரிப்போர்ட்டிங் என்பதை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். யாரெல்லாம் ஒழுங்காக பணம் கட்டியிருக்கிறார்கள், ஒழுங்கான கடன் நிலவரங்களை வைத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய கணக்குகள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றி அவற்றையும் கருத்தில் கொண்டே நீங்கள் வந்து கடன் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
அப்படி என்றால் இப்பொழுது நான் கடனே இதுவரைக்கும் வாங்கவே இல்லை, ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய வாட்டர் பில்லிலிருந்து மொபைல் பில்லிலிருந்து ஒழுங்காக கட்டி கொண்டு வருகிறேன் என்றால் அவைகள் எல்லாம் சொல்லப்படுமா, பதிவாகுமா?
பதிவாகும், நிச்சயமாக பதிவாகும்.
சரி, அதுதான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் கிரெடிட் ரிப்போர்ட்.
காம்ப்ரிஹென்சிவ் என்று சொல்லும்போது அது கொடுக்காத கடன்களை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தவர்கள், கடன் தாமதித்து கட்டுவது அல்லது கடனை கட்டாமல் விட்டு விடுவது போன்ற ஒரு எதிர்மறையான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தவர்கள், இனிமேல் வந்து ஒழுங்காக கட்டுபவர்கள், இவர்கள் என்னென்ன கடன் வைத்திருக்கிறார்கள், இவர்கள் வருமானத்திலிருந்து எப்படி வந்து அவர்கள் பணத்தை கடனுக்காக செலவழிக்கின்றார்கள் என்பதை எல்லாம் அதையும் பதிவு செய்து அவர்களுடைய கடன் தரத்தை வந்து நிர்ணயிக்கிறார்கள்.
ஆகவே உங்களுடைய அந்த கிரெடிட் புள்ளிகளில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய பில்லுகளை நீங்கள் கட்டி கொண்டு வந்தால் உங்களுடைய புள்ளிகள் அதிகரிக்கும் இல்லையா? சரி, இப்போ நான் இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கூறினீர்கள். அதாவது இதனை வைத்திருக்கின்ற அந்த 4 நிறுவனங்களில் யாரையாவது தொடர்பு கொண்டு நான் பெற்றுக்கொள்ளலாம்.
ஆண்டுக்கு ஒரு முறை இலவசமாக அவர்கள் கொடுப்பார்கள். நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் காசு கட்டாமல் 10 இலவசமாகவே உங்களுடைய கடன் அறிக்கை வரும்.
சரி, அந்த கடன் அறிக்கையை வாங்கி பார்க்கின்றேன். அதில் சில முரண்பாடுகள் இருக்கிறது என்று வையுங்கள். உதாரணத்திற்கு அதில் வந்து நான் ஒரு கம்பெனியின் டிரெக்டராக பணியாற்றி இருந்தால் அதுகளும் பதிவு செய்யப்படும் இல்லையா? நான் சில சமயம் அந்த கம்பெனியிலிருந்து அந்த டிரெக்டர்ஷிப்லிருந்து நான் விலகி இருப்பேன். அந்த பதிவு எல்லாம் அதில் இன்னும் இருக்கும் என்றால் அந்த முரண்பாடுகளை நான் எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ளலாம்?
நிச்சயமாக செய்யலாம். நிறைய பேர் அதை வைத்து காசு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடன் அறிக்கையில் இருக்கக்கூடிய தவறான இதை வந்து உங்களுக்கு நீக்கி தருகிறோம் என்று, அது வந்து யாரும் செய்ய வேண்டியதில்லை, நீங்களே செய்யலாம். முக்கியமாக 2 இடங்கள் இருக்கின்றன உங்களுடைய. முதலில் வந்து நீங்கள் என்னென்றால் கடன் அளித்த நிறுவனத்தில் எதில் வந்து உங்களுக்கு தவறான ஒரு பதிவு இருக்கின்றது என்று பார்த்து அவர்களிடம் நேரில் பேசலாம். பேசி இது பிழையான தகவல், நான் இந்த கடனை வாங்கவில்லை அல்லது நான் இந்த நேரத்தில் கட்டிவிட்டேன், தவறாக பதிவு செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களே சில சமயங்களில் அது தீர்த்து விடுவார்கள். அதை தவிர சில பேருக்கு என்னென்றால் உங்களுடைய தகவல்களை பாவித்து இன்னொருவர் வந்து அந்த கடனை வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் பேசி பார்க்க வேண்டும். முடியாவிட்டால் 2 அமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று வந்து ஆஸ்திரேலியன் ஃபைனான்சியல் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி என்பது AFCA என்று, இன்னொன்று ஆஃபீஸ் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் OAIC என்று. அவருக்கும் நீங்கள் எழுதி உங்களுடைய அந்த கடன் தொடர்பான தவறான தகவல்களை நீக்குவதற்குள்ள ஆதாரங்களை சமர்ப்பித்தால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபடுவதுடன் உங்கள் கடன் அறிக்கையிலும் அது ஒரு தவறானது என்பதாக ஒரு இடத்தில் குறிக்கப்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு கடன் வாங்குவது எளிதாகும்.
ஆமாம், அதாவது நீங்கள் கூறுவது போல இந்த ஐடென்டி தெஃப்ட் மூலமாக உங்களுடைய அடையாளங்கள் திருடப்பட்டு சிலர் உங்கள் பேரில் கடன் வாங்கியிருந்தால், உங்களுக்கே தெரியாமல் இருந்தால், அது நீங்கள் கடன் வாங்க போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு விடயம் நடந்திருக்கிறது என்று, அவைகளை நீங்கள் சொன்னது போல நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மிக்க நன்றி டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களே. மிக விளக்கமாக நீங்கள் இந்த கடன் அறிக்கை பற்றி கூறினீர்கள். பிறிதொரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.